மலர் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழியில் செல்லும் வாழ்வு ஆலயம். ஆலயம் 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 ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்.
தந்தை மகன் துவியாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கக்கூடிய புனித தோமாவினுடைய திருவிழாவினை நம்முடைய தாய் திரு அவை என்று பெருவிழாவாக அகமகிழ்ந்து அக்களிப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையை புனித தோமா நாடுகளை கடந்து, இனங்களை கடந்து, மொழிகளை கடந்து நம்முடைய நாட்டிற்கு வருகை தந்து ஆண்டவருடைய அந்த உன்னதமான பணியினை மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றி இந்த மண்ணிலே தன்னுடைய உயிரை ஈந்திருக்கிறார். இன்றைய நாளில் அவரிடம் காணப்பட்ட அந்த நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை நீங்களும் நானும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இன்றைய விழா நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆகவே தோமாவைப் போல நம்முடைய வாழ்விலும் ஐயம் ஏற்படக்கூடிய, சந்தேகம் ஏற்படக்கூடிய சூழல்களும் வாய்ப்புகளும் ஏராளமாக வரும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தருணங்கள் வருகின்ற பொழுது தோமாவைப் போல நாம் கீழே விழுந்தாலும் மீண்டுமாக நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தை பற்றி வல்லமையோடு நற்செய்தி அறிவிக்க தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தந்துள்ள வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே தேவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் 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 ஆண்டவனே தேவனே இரக்கமாயிரும் மாயிரும்.
கண்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதொருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மரியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீ என் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமே.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமீ. முதல் வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம், பிரிவு 66, இறைவார்த்தைகள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலையில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்து உள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
இரண்டாம் வாசகம். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 14-18 முடிய. சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Alleluia, 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 Alleluia.
கிறிஸ்து அருளும் அமைதி
உங்கள் உள்ளங்களை நெறிவுபடுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1-9 வரை. இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறை ஆட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான சிறப்பான நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு தாய் திருவாவை புனித தோமியாருடைய பெருவிழாவை இந்திய தேசத்திலே கொண்டாட அனுமதித்திருக்கிறது. நம்முடைய திருவாவையினுடைய பாரம்பரியம் இந்திய தேசத்திலே இந்த புனிதரை நினைவு கூர்ந்து நாம் நன்றி கூறி ஆண்டவருக்கு நாம் மன்றாடி ஜெபிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவருக்கு இவர் வழியாக நம்ம இப்போ நம்முடைய மகிமையும் ஆட்சியை வெளிப்படுத்துகிறோம். காரணம் ஏன்னா இந்த தோமியார் கடவுளோட இயேசுவோட கூட இருந்த ஒரு அன்பு தூதரை இந்திய தேசம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இயேசுவை நேரடியாக அனுபவித்த ஒருவருடைய சாட்சியம் நம்முடைய மண்ணிலே இருந்து இந்த மண்ணிலே இரத்தத்தை சிந்தி இருக்கிறது என்று நாம் சொல்லுகிற போது இது வெட்கப்படக்கூடிய காரியமாக இல்லாமல் இது சாட்சியத்திற்கான ஒரு மகிழ்ச்சியின் காரியமாக மாறியிருப்பது தான் நம்முடைய இந்த மகிழ்ச்சிக்கு காரணம். ஆகவேத்தான் அன்புக்குரியவர்களே, இந்த தோமையாருடைய வாழ்க்கை நம்ம எல்லோருக்குமே ஒரு நல்ல சாட்சிய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இதோ நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்மாதிரிகளை கொடுத்திருக்கிறார். பவுலடியார் சொல்வார், முன்மாதிரிகளை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவார். தாய் திருவையில் பார்த்திங்கன்னா நிறைய புனிதர்களை வந்து பல்வேறு தலங்களிலிருந்தும் பொறுக்கி எடுத்து தாய் திருவை என்ன செய்து நமக்கு முன் வைத்திருக்கிறார். அதனால் இவங்க மட்டும்தான் புனிதர்களா, மற்றவங்களாம் புனிதர்கள் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. இவர்கள் இந்த வழியில் இருக்கிற அநேகர் புனிதத்தன்மையில் தான் இருக்கிறாங்க. இந்த புனிதர்களை பார்த்து யாரெல்லாம் தங்களை மாற்றிக்கொள்கிறார்களோ, சரி எல்லா புனிதரும் எல்லாருக்கும் பிடித்தமாக இருக்குமா என்ன தெரியல. ஆனால் ஒரு சில புனிதர்கள் ஒரு சிலருக்கு மிகவும் மனதை தொடக்கூடிய அளவுக்கு இவர்களை பின்பற்றினால் நலமாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உணரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். நான் சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது செமினரியில் படிக்கும் போதெல்லாம் நிறைய புனிதர்களுடைய புத்தகங்களை நாங்கள் வாசிப்பதுண்டு. இன்றைக்கெல்லாம் வாலிப பிள்ளைகள் சிறு குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் அப்படிப்பட்ட புத்தகங்களை வாங்கி கொடுப்பது இல்லை. இப்போலாம் அந்த வாசிப்புங்கிறது குறைஞ்சிருச்சு. அதுலேயும் இந்த புனிதர்களை பற்றிய காரியங்கள் வந்து அறியப்படாத ஒரு உண்மையாக இருக்கிறது. ஏன்னா பெரியவங்களே இன்றைக்கி நாமளே குழம்பி போயிருக்கிறோம். இன்றைக்கி பல்வேறு விதமான தாக்கங்கள், சபைகளினுடைய தாக்கங்கள், சித்தாந்தங்கள், கருத்தியல்கள், இப்படி பல விஷயங்கள் வந்து மக்களை குழப்பிக்கொண்டே இருக்கிறது. அதனால் நம்ம நிற்கிற இடமே முதல்ல சரியா அப்படிங்கிறதே நமக்கு பல பேருக்கு குழப்பமாக இருக்கிறது. நம்ம எவ்வளவு தான் சொன்னாலும் அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர். அவர்களை பார்த்து நாங்கள் வேதனைப்படுகிறோம், பாவப்படுகிறோம், வேறு என்ன செய்ய முடியும்? நாளாலும் மீண்டும் மீண்டும் நம்ம சாம காவலனை போல உறக்க கத்தி கொண்டே இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் திசை மாற வேண்டும் என்று தான் பிசாசு விரும்புகிறான். அவன் திசை மாறணும், திசை மாறி எங்கே போகக்கூடாதோ அங்கே போய் நின்றுட்டாலும் போதும். அதற்கு பிசாசு எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தும். அது விவிலியத்தை மிக அழகாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா இயேசுவிடத்திலேயே இறைவார்த்தையை சொல்லித்தான் அவரை ரீடைரக்ட் பண்ண பார்த்துச்சு, அவரை திசை திருப்ப பார்த்துச்சு. அப்போ வார்த்தையை சொல்லி பிசாசு எதை வேண்டுமானாலும் அது தன்னுடைய வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களை, இந்த அருமையான நாளில் புனித தோமையாருடைய அந்த சாட்சிய வாழ்க்கையை நம்ம சற்று கண்ணுயர்த்தி பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் நடந்த, நம்ம எப்போதுமே புனிதர்களை பார்க்கிற போதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் என்ன அற்புதம் செஞ்சாங்க, அந்தோனியார் இன்றைக்கி பெரிய ஃபேமஸ் ஆகிறாருன்னா அவரை எப்படி நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இந்த கேள்விக்கு எல்லாருமே ஏற்றுக்கொண்ட அனைவரும் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவர் கோடி அற்புதர், இவர் காணாமல் பொருளை கண்டுபிடிச்சி தருவார், இவர் வந்து பேய் ஓட்டுவார். பாருங்கள், அவர் செய்கிற அந்த புனித புதுமைகளின் பொருட்டு தான் நம்மளுடைய நம்பிக்கையும் ஒட்டி கொண்டு இருக்கிறதுன்னா, ஆண்டவர் சொன்னார் அடையாளங்களை நம்பி வாழ்கிற கூட்டம். அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது, அவருடைய ஆன்மீக பயணம். இன்றைக்கி நம்ம தோமையார்ட்டெல்லாம் நம்ம அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு, இவங்களும் அற்புதங்கள் செய்திருக்கிறாங்க. ஆனால் அதை விட இவர்களுடைய அந்த வாழ்க்கையே சாட்சிய வாழ்க்கையாக மாறியிருக்கிற, அதைத்தான் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி சென்னையில் போய் பார்க்கிற பொழுது அவர்கள் வாழ்ந்த இடம், அவர்கள் பயன்படுத்தின அந்த சூழல் அமைவுகள் எல்லாம் பார்க்கிற போது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஒரு ஒரு குகைக்குள்ளே அவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த குகையிலே நான் போய் நிற்கிற போது எனக்கு மனசு வலித்தது, எனக்கு நெஞ்சு வலித்தது, எனக்கு கண்கள் கலங்கின. ஏன்னா இந்த இடத்துலையா இந்த மனுஷன் படுத்து உறங்கி ஜெபித்து, இன்றைக்கி நம்மளுடைய அறைகள் எல்லாம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதில் டைல்ஸ் இருக்கணும், நம்ம ரூமில் அது எடுக்கணும், இது இருக்கணும், ஏசி இருக்கணும், எல்லாமே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கல்லில் ஒரு ஒரு படுக்கையை செதுக்கி, தன் கரங்களாலேயே அதை செதுக்கி அங்கே படுத்து, பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன குட்டையில் அங்கேருந்த ஒரு நீரூற்றில் தண்ணி எடுத்து அதை குடித்து, இன்றைக்கி போய் நம்ம அதை குடிங்க அப்படின்னாக்க நம்ம அப்போ நம்மளாம் யோசிக்கிறோம், ஏன்னா ஹைஜீனிக்காக இருக்குமா, கொரோனா வந்துருமா, இதெல்லாம் குடிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அவர் அந்த காலத்திலேயே அங்கே தான் அதை குடித்து வாழ்ந்திருக்கிறார். உணவுக்கு என்ன செய்திருப்பார், யார் இடத்துல போயிருப்பார்? இன்றைக்கி நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் அடைகிறோம். இன்றைக்கி நான் வந்து அருங்கொடையிலேருந்து பெட்டவாய்த்தலைங்கிற ஒரு பங்குக்கு போயிருக்கிறேன். அங்கே போய் உடனே மக்கள் பார்க்குறவங்கெல்லாம் கேட்குறது, சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்க? இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், தோமையாரை எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்க? அவர் எங்கேயோ எதையோ சாப்பிட்டு, அவர் பாருங்கள், இந்த உணவோ உடையோ உறைவிடமோ அல்லது இந்த தண்ணீரோ அவருக்கு அது ஒரு பொருட்டாகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உள்ளத்தோடு தான் அவருடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே இயேசுவாக தான் இருந்தது. அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம உணர வேண்டிய ஒரு அற்புதமான அடையாளம் இந்த தோமையார் உணர வேண்டிய. அதனால தான் இந்த முன்மாதிரிகளை எல்லாம் நம்முடைய தாய் திருவை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த தோமையார் என்ன பண்ணுறாரு, எப்படி அவர் கடவுளுக்கு சாட்சியம் பகிர்ந்தார், எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்த விதமாக அமைத்து கொண்டார். பல அவரை பற்றி சுவாரஸ்யமான கருத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. சில கதைகள், அவர் நல்ல ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் ஒரு இந்தியாவுக்கு வந்த பிற்பாடு ஒரு அரசர் என்ன செய்கிறாரு, ஒரு இடத்தை கொடுத்து ஒரு பெரிய மாளிகை கட்டும்படியாக, வெளிநாட்டு முறைப்படி ஒரு மாளிகை கட்டும்படியாக அவர்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்தாரு. அவர் செய்கிறேன்ட்டு ஒரு இடத்தை சூஸ் பண்ணி எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கட்டடம் இப்படி வளர்ந்துருக்கு அப்படி வளர்ந்துருக்குன்னு வெறும் அடையாளத்தை மட்டும் சொல்கிறார், வாயில் தான் சொல்கிறாரு. அரசர் கேட்டுட்டு எல்லாம் முடித்தோடனே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தாக்க அரசர் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, கட்டப்படலை. உடனே ஒரு தோமையாரை பிடிச்சி சிறையில் வச்சிட்றாங்க. அப்புறம் அவருடைய சொந்த சகோதரன் அவன் மரித்து போகிறான். சகோதரன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தவர் அந்த அரசர். அப்போது அவருடைய அந்த இறப்பு அவர் ரொம்ப பாதிக்குது. அவர் இறந்து உடனே அவர் உயிர் தெழுகிறார், மீண்டுமா உயிர் வருகிறார். அப்போ தம்பிக்கு உயிர் வந்துருச்சுன்னு ஏன்னா அவர் சொல்கிறாங்க, தோமையாரை கூப்பிட்டு ஜெபிச்சா சரியாக போயிடும்னு அவரை கூப்பிட்டு ஜெபிக்கிறாங்க, இவருக்கு உயிர் வந்துருச்சு. உயிர் வந்த உடனே அந்த தம்பி முழிச்சிட்டு கேட்குறார், அண்ணா நீ என்னை அன்பு செய்கிறியா? ஆமாப்பா, உன்னை நான் அவ்வளோ அன்பு செய்கிறேன் தெரியுமா, நீ எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்த, நீ என்னெல்லாம் உனக்கு வாங்குறிய அதிலெல்லாம் எனக்கும் ஒரு பங்கு வச்ச, ஆனால் நான் இப்போ ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே உன் பெயரால் ஒரு பெரிய மாளிகை கட்டப்பட்டிருக்குது, அங்கே எனக்கு மாளிகை இல்லை, நீ உன் பெயரால் ஏதோ ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னப்போ தான் அந்த அரசனுக்கு புரிந்ததான். அப்போ தோமியாரை விளக்கினாராம், உங்களுடைய பணத்தை நான் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன், இதோ ஏழை எளியவர்கள் வாழ்வடையும்படியாக அவங்களுக்கு இந்த பணம் பொருளெல்லாம் பகிரப்பட்டது, ஆகவே விண்ணரசில் உங்களுக்கான வீடு கட்டப்பட்டிருக்கிறது. இதை சொன்ன உடனே அந்த அரசனுக்கு எல்லாம் புரிந்து அவரை இன்னும் அதிகம் பணி செய்ய அனுமதித்ததாக ஒரு வரலாறு கூறுகிறது. அப்போது இவர்களுடைய செயல்பாடு ரொம்ப அழுத்தமான ஒரு காரியம் பாருங்கள். இயேசு அதை தான் விரும்புகிறார், அவருடைய பிரசங்கத்தில் எல்லாம் இயேசு சாமி சொல்லிக்கிட்டே இருந்ததுன்னா செயல்பாடு செயல்பாடு. இன்றைக்கி பாருங்கள், நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணணுமோ அதை விட்டுட்டு பிசாசு வேறு ஒன்று டிஸ்கஸ் பண்ண வைக்கும். பைபிளில் படிக்கும் போதே இப்போ தாயும் சகோதர சகோதரிகளும் வந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது, ஓ தாயும் சகோதர சகோதரிகளும் வந்திருக்கிறாங்க, இயேசு என்ன சொல்லிட்டாரு, யார் என் தாய் யார் என் சகோதர சகோதரிகள்னு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இயேசு என்ன செய்தாரு, தன்னுடைய தாயை நிராகரிச்சிட்டாரு. இப்போ மாதாவை புறக்கணிக்க வைக்கிறதுக்கு இது ஒரு பாயிண்டாக எடுத்து நம்ம பேசுவோம். அங்கே பேசப்பட வேண்டிய சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தியல் ஒன்று உண்டுன்னா அது என்ன தெரியுமா, அடுத்து ஆண்டவர் சொல்கிறது தான், யார் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்களே என் தாயும் சகோதர சகோதரிகள்னு சொன்னார் பாருங்கள். அதை சொல்கிறதுக்காகத்தான் அவர் இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டார். திருமுழுக்கு யோவானை பற்றி பேசும்போது ஆண்டவர் சொல்வார், திருமுழுக்கு யோவான் பிறப்பிலே உயர்ந்த பிறப்படைந்தவர், அவரை விட உயர்ந்தவர் ஒருத்தர் இருக்கிறார்னா யாருன்னா இறைவார்த்தை கேட்டு செயல்படுகிறவர். அப்போ இவ்வளவு சூழல்களையும் இயேசுசாமி எதோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்னா செயல்பாடு. யாக்கோபு மிக அழகாக சொல்வார், இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், செயல்படுகிறவர்களாக மாறுங்கள். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இன்றைக்கி நம்ம பல காரியத்தில் நம்ம வந்து இந்த கருத்தியலை இன்னும் புரிந்து கொள்ளாதபடி நம்ம இருக்கிறோம். நம்முடைய கத்தோலிக்க திருவை வந்து நிறைய இந்த மாதிரி வெறும் பிரசங்கங்கள் ஒரு பெரிய பெரிய கன்வென்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. நம்மளுடைய திருவையில் இதெல்லாம் வந்து ஒரு வெளி ஆடம்பரங்களை மட்டுமே நல்ல ப்ரீச்சிங் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு செயல்பாட்டை பின்னாடி தள்ளலை. இன்றைக்கி நிறைய சபைகள் நிறைய உருவாகுது, அவங்க எல்லாம் பேசிகிட்டே இருக்கிறாங்க, எல்லோரும் பேசுகிறாங்க. ஒரு ஒரு சகோதரரை பார்த்தேன், அவர் சொல்கிறார், எங்கள் பாஸ்டர் வந்து பெரிய பிரசங்கியார், நல்லா பேசுவார், நிறைய காசு வாங்குவார், ஆனால் என்னுடைய எங்களுடைய சபையில் செருப்பு வாங்க முடியாமல் அங்கே பிஞ்சு செருப்பை போட்டு பழைய செருப்பை போட்டுட்டு வரவங்க இருக்கிறாங்க, அதற்கு கூட உதவி செய்ய மாட்டார் என்று சொன்னாங்க. அப்போ இது வந்து ஒரு சில இடங்களில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ வெறும் பேச்சு நம்முடைய ஆத்ம ஆதாயத்துக்கு உதவி செய்யுமான்னா இல்லை, செயல்பாடு. அப்போ இந்த புனிதர்களை நம்ம பார்க்குற போது, இந்த திருவையை பார்க்குற பொழுது திருவை நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா செயல்பாடு. இன்றைக்கி திருவையில் நிறைய செயல்பாடுகள் பேசுகிற, இப்போ மத தெரசாவை எடுத்துக்கோங்க, எத்தனை டாக்ஸ் அவங்க கொடுத்தாங்க, இன்றைக்கி அவங்களுடைய செயல்பாடு தான் இன்றைக்கி உலகம் பூரா பேசுது. இன்றைக்கி நிறைய சபைகள் நிறைய ஃபாதர்ஸ் நிறைய சிஸ்டர்ஸ் நிறைய பொதுநிலையினர் செயல்படுறாங்க பாருங்களேன். ஊனமுற்ற பிள்ளைகளை வச்சுருக்கிறாங்க, மன பாதிப்பில் இருக்கிறவங்களை வச்சுருக்கிறாங்க. ஏன் நாங்கள் இங்கே திருச்சியில் அருங்குடை இல்லத்துலேருந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹவுசஸ்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணி போகிற போது அங்கே எல்லா வகையான பிள்ளைகளையும் பார்க்கலாம், எல்லா வகையான துன்பப்படுகிறவர்களையும் பார்க்கலாம். பிறப்பிலேயே மன வளர்ச்சி குன்றியவங்க, வாழ்க்கையில் நல்லா பிறந்து நல்லா வாழ்ந்தவங்க, அவங்க மன வளர்ச்சி குன்றி ஆண்டவர் அந்த அன்பை உணர முடியாத நிலையில் அலைகிறவங்க, ஹெச்ஐவி சில்ட்ரன், ஹெச்ஐவி பேஷண்ட்ஸு, தொழுநோயாளர்கள், இப்படி அத்தனை விதமான பணிகளும் நம்ம இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் பேசுகிறாங்களா, வெறும் இப்படி என்னை மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்களான்னா இல்லை. இன்றைக்கி கடவுளுடைய பிள்ளைகள் பாருங்கள் செயல்பாடு, இந்த தோமா என்கிற ஒரு சாட்சியமான ஒரு அடையாளத்தை பார்க்குற பொழுது நம்ம உணர வேண்டிய விஷயம் என்னென்னா செயல்பாடு. அவர் இயேசுசாமி தன் கரங்களை காட்டி, இதோ உன் விழாவை என் மார்பில் இடு, கையில் இடு அப்படின்னு சொன்னோடனே அவர் போய் வச்செல்லாம் பார்க்கல. சில ஃபோட்டோஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், ஏன்னா அவர் போய் கையை வைக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியல. ஏன்னா அந்த வேதம் சொல்லுகிறபடியாக அவர் வைக்கலை, அவர் உடனே என் ஆண்டவரே என் தேவனே என்று அவர் அறிக்கை செய்து தன்னை முழுவதுமாய் சரணாகதி ஆக்கினார். அதைத்தான் அவர் சொன்ன அந்த விசுவாச வார்த்தைகளை தான் நற்கருணை தூக்கி காட்டும் போது, சாமியார் தூக்கி காட்டும் போது நம்ம என்ன சொல்லக்கூடாது, ஐயோ ஆண்டவரே என் சொத்தை பத்து பவுனை 20 பவுனாக்கு நிலத்தை வாங்கி கொடு அப்படின்னு நம்ம வந்து பொருள் சார்ந்த தேவைகளை அந்த இடத்துல வைக்கக்கூடாது. மாறாக அந்த நேரத்தில் என் ஆண்டவரே என் தேவனே என்ற இந்த விசுவாச அறிக்கையை நம்ம அறிக்கை செய்யணும். அப்போது இப்படிப்பட்ட ஒரு நல்ல அடையாளமாய் தோமியார் இருந்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது அது மிகவும் நமக்கு, ஏன்னா இந்த திருச்சபை வளருவதற்கு இவரெல்லாம் ஒரு பெரிய அடித்தளம் போட்டவர்கள், அடித்தளத்தை இட்டு சென்றவர்கள். இன்னைக்கு நம்ம இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்தில் கூட எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கழியுங்கள். அந்த எருசலேம் என்கிற கடவுள் காண விரும்பிய அந்த இறையாட்சியை, பழைய ஏற்பாட்டில் எப்படி அந்த எருசலேம் இஸ்ரேல் என்கிற தேசம் கடவுளுடைய ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட தெரிவுக்குரிய இடமாக இருந்ததோ, அதே போல் புதிய ஏற்பாட்டில் இயேசுசாமி இந்த இறையாட்சி என்கிற ஒரு அடையாளத்தை வைக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் என்கிற ஒரு அடையாளம் இருந்தது, யூதர் என்கிற ஒரு அடையாளம் இருந்தது, அதை கடந்த ஒரு அபிஷேகம், அதை கடந்த ஒரு அபிஷேகம் புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் அந்த இடத்துல. அதுதான் சொல்வார், கடுகு விதை விதைக்கப்படுகிற போது சிறிய விதை தான், ஆனால் அது வளர்ந்த உடனே பெரிய மரம், அதில் எல்லா பறவைகளும் கூடுகள் கட்டி வாழக்கூடிய அளவுக்கு திருவை இருக்குது, இதுதான் இறையாட்சி அப்படின்றாங்க. அப்போ இந்த இறையாட்சியை கட்டுவதற்காகத்தான் இப்போ பவுலடியார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பிற இனத்தாக இருக்குது. இந்த தோமையார் எங்கே வந்தார், அவர் யாருன்னே தெரியாது நமக்கு. இந்திய மக்கள் யார், எப்படிப்பட்டவங்க பாருங்கள், எந்த இனமென்று தெரியாத ஒரு இனத்திடத்தில் வந்து நமக்காக ஆண்டவரை கொடுத்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய அந்த ஆழமான நம்பிக்கை, இறையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஆழமான நம்பிக்கை, இறையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற பொறுப்புணர்வு, இறையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவரிடத்தில், ஜெலஸ் என்று சொல்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட பற்றி எரியக்கூடிய வாஞ்சையோடு ஓடினவர் தான் தோமையார். இன்றைக்கி நம்ம இந்த இரண்டாவது வாசகத்தை பார்க்குற போது திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்கிறாரு, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். தோமையார் பேசினதெல்லாம் பெருசாக இங்கே எழுதப்படலை, ஆனால் அவர் வாழ்க்கையில் அதைத்தான் இவர் பவுலடியார் எதை எழுதி வைத்திருக்கிறாரோ அதைத்தான் அவரும் உணர்ந்து செயல்பட்டார். இயேசுவின் சிலுவையை குறித்து சான்று பகிர்கிற ஒரு அடையாளம், சிலுவையை குறித்து பெருமைப்படுகிற அடையாளம். அதனால தான் அவர்கள் சாவு இந்த இடத்துல நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று தெரிந்தும் அவர்கள் தங்களை சிலுவைக்கு கையளித்தார்கள், தங்களை சாவுக்கு கையளித்தார்கள், தங்களை ஆண்டவருடைய அந்த சாட்சிய இரத்த சாட்சியத்துக்கு கையளித்தார்கள். அதாவது இவங்க தோமியார் சாவின் சாவு என்று பார்க்குற பொழுது ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு சாவு, ஆனால் தோமியாருடைய வாழ்க்கையை பார்க்குற போது ஒவ்வொரு நாளும் அவங்க மடிந்து போனாங்க, அவங்களுடைய உடல் இச்சைகளுக்கு ஏற்ப வாழாமல் உடலுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் மறித்து அவர்கள் சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய இடம் சான்று பகிர்கிறது, அவர்கள் வாழ்ந்த சூழல் சான்று பகிர்கிறது, அவர்கள் என்ன சாப்பிட்ருப்பாங்கன்னு யோசிக்கிற போது அது சான்று பகிர்கிறது. இன்றைக்கி எல்லா வாழ்க்கையுமே அவர்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சான்று பகிரக்கூடிய சாட்சியாக இருக்கிற, அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பவுலடியாருடைய வாயிலாலே, விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே, புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இப்போ தோமியார் இந்தியாவுக்கு வந்து அதைத்தான் இந்த மக்களுக்கு நமக்கு உணர்த்தினார், புதிய படைப்பாவதே இன்றியமையாது. அப்போ அவர் புதிய படைப்பாக மாறி காட்டினார், இதோ நான் ஒரு இனத்தில் பிறந்தேன், ஒரு இனத்தில் வளர்ந்தேன், ஒரு சூழலில் என்னுடைய உறவுகளோடு நான் வளர்த்தெடுக்கப்பட்டேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை, இப்படியெல்லாம் இருந்துச்சு, ஆனால் நான் ஆவிக்குரிய பிறப்பெடுத்த பிறகு என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று அதை நம் கண்கள் காணும்படியாக கொடுத்து சென்றவர் புனித தோமையார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய நச்செய்தியை நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் அனுப்பினார் எழுதப்பட்டிருக்கிறார். இதோ அன்னைக்கு 12 பேரை தேர்ந்தெடுத்தார். நல்ல ஒரு கணக்கு போட்டு பாருங்கள், 3 வருஷம்தான் வெளியில் வந்து இயேசு வாழ்ந்தார். முதல் ஆண்டு 12, இரண்டாவது ஆண்டும் ஒரு 12 பேர், மூணாவது ஆண்டு ஒரு 12, ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 பேர் வச்சுக்கோமே, ஒரு மினிமம் ஆண்டவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா 3 12 36 முடிஞ்சிருக்கணும். ஆனால் அவர் பாருங்கள், 72 அது டபுள் மடங்குன்னு சொல்லாமலே அது மடங்காக உயர்ந்திருக்கிறது. 36 72 இருந்தது. இந்த 72 வயதானோர் வரலை, பெண்கள் வரலை, நோயுற்றோர் வரலை, ஆனால் சீடர்களாக இருந்திருப்பாங்க. அப்போ இந்த 72 எண்ணிக்கை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை மட்டும்தான். அப்போ ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிற, ஆண்டவருக்கென்று இறையாட்சியை கட்டி எழுப்ப முன் வந்த நபர்கள் அநேகம் பேராக இருந்தாங்க, சீடர்கள் என்கிற அந்த ஒரு பார்வைக்குள்ளாக. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும், இன்றைக்கி நம்ம அந்த விசுவாசத்தினுடைய ஓட்டத்தில் நம்ம எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோமான்னு பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பக்தர்களாக மாறி போயிருக்கிறோம். நம்ம ஒரு கிறிஸ்தவ மதம், இது தோமியார் வந்து பக்தர்களை உருவாக்க வந்தாரா? ஒரு பக்கம் பேதுரு போனார், அவர் பக்தர்களை உருவாக்க போனாரா? பவுலடியார் ஒரு பக்கம் ஓடினார், கொலோசியர்கிட்ட ஓடினார், கொருந்தியர்கிட்ட ஓடினார், தெசலோனிக்கர்கிட்ட போனார், ரோமையர்கிட்ட போனார். இப்படி அவர் பல ஊர்களுக்கும் போய் கடவுளுடைய செய்தியை பறைசாட்டினார். இவர்கள் எல்லாம் ஒரு பக்த கோடிகளை உருவாக்க போனாங்களா? கண்டிப்பாக இல்லை. இவர்கள் உருவாக்க சென்றது இயேசுக்கான சீடர்களை. அதனால தான் நம்ம 72 சீடர்களை குறித்து இந்த இடத்துல பேசப்படுகிற போது நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் சீடனாய் நிற்கிறேனா அல்லது வெறும் பக்தனாய் நிற்கிறேனா? நம்ம நிறைய பேர் ஏதோ பூசை பார்த்தா போதும், ஞாயிற்றுக்கிழமை பூசை வரலன்னா நமக்கு அப்படியே மண்டை குழம்பி போயிடுது. பூசை நல்லது தான், பூசை பார்க்கணும் தான், பூசை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. பூசையிலே தான், திருப்பலியில தான் நமக்கு வல்லமை கொடுக்குறாரு கடவுள். ஆனால் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நான் எப்படி செயல்படுகிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, 72 பேரை தேர்ந்தெடுத்தவர் இன்றைக்கி நம்மளை தேர்ந்தெடுத்து அந்த ரிலே ரேஸ் மாதிரி இது. விசுவாச ஓட்டம் என்பது தந்தையிடமிருந்து மகனுக்கு கிடைத்தது. தந்தை தன் திட்டத்தை மகன்கிட்ட கொடுத்தார். மகன் தன் திட்டத்தை என்ன செய்தார்? தந்தையின் திட்டத்தை அவர் ஓடிட்டு மீதி ஓட்டத்தை திருத்தூதர்கள்ட்ட கொடுத்துட்டார். ஆவியானவர் கொடுத்து நீங்கள் ஓடுங்கன்ட்டார். இப்போ அவர்கள் என்ன செய்தாங்க? எல்லோரும் மீதும் கரங்களை வைத்து அபிஷேகித்து அந்த மீதி இருக்கிற ஓட்டத்தை அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. பாஸ்டான்னு சொல்லுவோம். இந்த ஃபெய்த் இஸ் பாஸ்டான். இந்த நம்பிக்கை வாழ்க்கைங்கிறது கடத்தி கொடுக்கப்படுகிறது. அப்படித்தான் நம்மளுடைய தாத்தா பாட்டியிடமிருந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம அப்பா அம்மா என்ன செய்தாங்க? அதை நமக்கு கொடுத்துட்டு ஓடிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிறது கட்டை. இந்த 1500 ரிலேலாம் ஓடும்போது கையில் ஒரு கட்டை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கட்டையை அவங்க கொண்டு போய் கொடுக்கணும், கட்டை மிஸ் ஆகக்கூடாது. அதே போல தான் விசுவாசம்ங்கிற அந்த காரியங்களும் மிஸ் ஆகக்கூடாது. இப்போ இதை இதை கெடுக்கிறது தான் பிசாசோட வேலை. இந்த ஓட்டத்தை இந்த நடுவில் நிப்பாட்டி, நீ இப்படி ஓடு, நீ இப்படி ஓடு என்று சொல்லி அவன் என்ன செய்றான்? ஓட்டத்தை மாற்றி விடுகிறான். இப்போ நாம் ஓடுகிற ஓட்டம், நாம் என்ன பெற்றுக்கொண்டோமோ, நம்முடைய திருத்தூதர்களிலிருந்து எதை பெற்றுக்கொண்டோமோ அதையே நம்ம என்ன செய்யணும், அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும். தோமையார் இந்த உலகத்துக்கு வந்தபொழுது, இந்தியாவுக்கு வந்தபோது அவர் என்ன கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டாரோ அதை தான் நம்ம இடத்துல கொடுத்துட்டு போனார். இன்றைக்கி நம்மக்கிட்ட வருகிற போது அந்த ஓட்டம் பல வேளைகளில் தடைபட்டு நின்று விடுகிறது. பார்த்திங்கன்னா ஒரு குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கல் போடுவலாம். ஒரு கல் போட்டிங்கனாக்க அந்த இடத்துல ஒரு வட்டம் உருவாகும். அந்த வட்டம் பார்த்திங்கன்னா அப்படியே கடந்து போகும். ஏதாவது ஒரு இடத்துல தடைகள் ஏதாவது இருந்தால் அந்த வட்டம் அதோடு நின்றுடும். அந்த சரியான வட்டம் அங்கே அமையாது. அதே போல் இந்த பவர், நம்ம கடவுள் கொடுத்துருக்கிற அந்த வல்லமை நம்ம கடத்தி எடுத்து செல்லப்பட வேண்டும். அப்படி எடுத்து செல்ல முடியல, ஒரு எங்கேயோ தடை விழுவுதுன்னா அது நான் சரியாக இல்லை, நீங்கள் சரியாக இல்லைன்னா அந்த இடம் தடையை விழும். நம்மிடமிருந்து அந்த விசுவாச ஓட்டம் கடத்தி கொடுக்கப்படாதபடி தடைபட்டப்பட்டு கிடக்கிறது அப்படின்னா அதுதான் நமக்கு சாபம், அதுதான் நமக்கு வேதனை, அதுதான் கடவுளுக்கு ஒரு வழி, அதுதான் கடவுளுக்கு ஒரு கவலை கூட. ஆகவே இந்த நாளில் தோமியாரை குறித்து பெருமையாக பேசி கொண்டிருக்கிற நாம் நம்மை குறித்து யோசிப்போம். தோமியாரிடத்தில் வைத்து நான் ஆண்டவருக்காக எதை செய்கிறேன், ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாரே, அறுவடை மிகுதி, வேலையாளர்களோ குறைவு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட கட்டமைப்புகளெல்லாம் நமக்கு உருவாக்கி கொடுத்து நமக்கு இவ்வளவு தெளிவான செய்தியை சொல்லி இன்னும் நான் ஓடாமல், நான் மறுபடி பழைய மாதிரி நான் போய் எதையும் அறிய முடியாத நிலையிலே அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னா கடவுள் எப்படி நம்மை காப்பாற்ற முடியும்? இந்த அருமையான நேரத்தில் அன்புக்குரிய பிள்ளைகள் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய குடும்பமாக நீங்கள் ஓடுகிறீர்களா? தனிப்பட்ட விதமாய் உங்களுடைய விசுவாச ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது தடைபட்டு நிற்கிறதா? இதையெல்லாம் சிந்தித்து இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம மனமுருகி மன்றாடுவோம். இதோ நம்முடைய ஓட்டம் நிறைவான அபிஷேகமாக இறுதி வரை ஓடி வெற்றியடைய ஆண்டவரே எனக்கு பலனையும் ஞானத்தையும் தாங்க. நான் எங்கே தடைபட்டு கிடக்கிறேனோ அதிலிருந்து நான் மீண்டுமாய் என்னுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்க எனக்கு ஆவிக்குரிய அந்த அபிஷேகத்தையும், அகக்கண்கள் திறக்கப்படுகிற ஆசீர்வாதமான அந்த சூழலையும் எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கண்டிப்பாக இறையாட்சியை கட்டி எழுப்ப விரும்புகிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கடவுள் கண்டிப்பாக கேட்பார். எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி உலக ரீதியாக ஜெபிக்கிற ஜெபத்தை விட கடவுளுடைய காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உடனடியாக கேட்கப்படும். அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நீக்கப்படும். நீங்கள் ஆண்டவருக்காக ஓட முயற்சிக்கிற போது கடவுளுடைய கவலை கண்ணீரையெல்லாம் மாற்றி போடுவார். இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் சரியானதை சரியான விதத்தில் கேட்டு ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிற போது செய்து பாருங்கள். தோமையார் நமக்காக பரிந்து பேசுகிறவர், கண்டிப்பாக உங்களுடைய கவலை கண்ணீரை அறிகிறவர். இந்த நாளிலே உங்களை நிறைவாக அவர் ஆசீர்வதித்து கடவுளுடைய பார்வையில் சரியானதை செய்ய உங்களை அவர் அழைத்து செல்வார். கடவுளுடைய கிருபை என்னாலும் உங்களோடு இருக்க உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.
அனைவரும் இணைந்து நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள்.